கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவன் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதப்படியில் அவரிடமிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கூட்டிச் சேர்த்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்து தொடர்ச்சியா நம்ம பார்த்து வர்ற அந்த புதிய சிருஷ்டியத்தினுடைய காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாம். அப்ப கடந்த இரண்டு வாரங்களாக புதிய சிருஷ்டியினுடைய விவாகம் மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற சில ஸ்லாக்கியங்கள் மற்றும் உரிமைகள் குறித்து நாம பார்த்து வருகிறோம். அப்போ அந்த புதிய சிந்தையை பெற்று அதே பழைய மாம்ச சரீரத்தில் புது சிருஷ்டிகள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்ம பார்க்கிறோம் மாம்சத்தின்படி அவர்கள் அநேகரோடு சம்பந்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த பூமியில. அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிந்தை புதிய சிந்தை தான். இருந்தாலும் மாம்சத்தின்படி அநேகரோடு நாம தொடர்பு வைத்திருக்கிறதுனால அநேகரோடு நாம உறவு கொள்கிறவர்களாக இருக்கும் போது அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கு அந்த உறவுகள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள், நாம நிறைவேற்ற வேண்டிய அந்த பொறுப்புகள், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த உரிமைகள், இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நாம் ஆழமா தியானிச்சு அறிந்து உணர்ந்து கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில் மிகவும் முக்கியமாக ஒரு புது சிருஷ்டிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சம்பந்தத்துல ஒரு உறவுல வருகிறவர்கள் யார் என்று பார்க்கும் போது ஸ்திரீகளா இருந்தா அவங்களுக்கு கணவன், அதே சமயத்துல ஆண்களாக இருந்தா அவங்களுக்கு மனைவி. அப்ப இந்த கணவன் மனைவி என்ற இந்த ஒரு ஏற்பாடு தேவனுடைய திட்டத்துல எவ்வளவு அருமையான ஒரு ஏற்பாடா இருக்குது. அதே சமயத்துல அந்த ஏற்பாட்டில் என்ன மாதிரியான சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் புது சிருஷ்டி சந்திக்கலாம். உலகத்தின் ஜனங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா சத்தியத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த புது சிருஷ்டிகள் வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ள அவங்க அனுமதிக்கப்படலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவங்க எடுக்க வேண்டிய சில முயற்சிகள் முடிவுகள் பத்தி நாம பார்த்தோம், சரிங்களா? அப்போ கணவன்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள், அதே சமயத்துல மனைவி என்று சொல்லும் போது கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள், அப்போ அவங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் அவங்க நடக்க வேண்டிய காரியம், இதெல்லாம் நாம பார்த்தோம். இன்னைக்கு நாம சில முக்கியமான இது சம்பந்தமான சில கருத்துக்களை தியானிச்சு நாம் இந்த பாடத்திற்கு முடிவுக்கு கொண்டு வரலாம். நாம அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த காரியங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளே, பிரதர் இந்த வாலியத்துல அவர் எழுதும் போது அவர் சொல்றார் சோதிக்கப்படுவது எது, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நிறைய உறவுகள் நமக்கு இருக்குது இந்த பூமியில. அப்ப அதெல்லாம் நாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான முடிவுகள் எடுக்க வேணும், ஒரு ஒரு கடமைகள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். இதுல நாம் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறோம், எந்த மாதிரி நிறைவேற்றுகிறோம், இந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் போது பிரதர் சொல்லும் போது இவைகள் எல்லாவற்றிலும் சோதிக்கப்படுவது என்னன்னா நம்முடைய மனசாட்சி. சோ கன்சைன்ஸ் தி ஃபைனல் டெஸ்ட். அப்ப தேவன் இந்த விஷயங்கள் எல்லாம் எதை தான் அங்க பரிசோதிக்கிறார்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி தான் அவர் சோதிக்கிறார். இந்த சூழ்நிலைகள் மத்தியில் நம்முடைய மனசாட்சி தான் அங்க சோதிக்கப்படுது. அப்ப மனசாட்சினா என்ன, அதுக்கு வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் நம்ம அங்க பார்க்கணும். அப்ப சொல்லும் போது ஒரு பரிபூர்ண மனுஷன் என்று சொல்லும் போது அவருக்கு மனசாட்சி அப்படின்னு சொல்லும் போது அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப மனசாட்சிங்கிறது என்ன, ரொம்ப கிளியரா சொன்னோம்னா எது சரி எது தவறு, எது அங்கீகரிப்பு உள்ளது எது அங்கீகாரம் இல்லாதது என்று சில காரியங்களாம் நிதானிச்சு அறியக்கூடிய அந்த ஒரு தெளிவான ஒரு புத்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பரிபூர்ண மனுஷனா நம்ம பார்க்கும் போது ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மனசாட்சி விஷயத்துல, ஏன்னா அவர் ஏற்கனவே பரிபூர்ணமா இருக்கிறாரு. சோ எது சரி எது தப்பு இந்த மாதிரி சில வித்தியாசமான சூழ்நிலைகள்ல சரியானது எது தவறானது எதுன்னு அவங்க வந்துட்டு நிதானிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க, ஏனால் அவங்க பரிபூர்ணம். ஆனா நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுக்குலத்தின் சந்ததி முழுவதும் இந்த சந்ததி கிட்டத்தட்ட 6000 வருஷம் வீழ்ச்சியில பெற்றுக்கொண்ட தீவின் அனுபவத்துல பாவத்தின் அனுபவத்துல ஊறி போய் வந்து இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல நம்ம இந்த பூமியில நாம் பிறந்திருக்கோம். இந்த வாழ்க்கையில நம்ம புதிய சிருஷ்டிகள அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்மளுடைய நிலைமை ஒரு பரிபூர்ண மனுஷன் மாதிரியான நிலைமை இல்ல. அப்போ விழுந்து போன சுபாவத்துல உச்சக்கட்டம் நாம். அப்ப இந்த நிலைமையில இருந்து நம்ம இதுதான் சரி இதுதான் தவறு என்று சரியாக நிதானிக்க கூடிய நிலைமையில இல்லாமல் நாம் அங்க இருக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது அல்லது தேவனுடைய மனுஷன் என்று சொல்லும் போது அவருக்கு அவர் இந்த மாதிரி பலவீனமான சரீரத்தில் இருந்துட்டாலும் அவரை பொறுத்த வரைக்கும் மனசாட்சி என்று எதை நாம கருதி கொள்ளலாம்னா, தேவனுடைய வார்த்தை அங்கீகரிச்சு, தேவனுடைய ஆவி நமக்கு உணர்த்தி, அதன் மூலம் நம்முடைய மனசுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா உணர்கிற விஷயம் தான் அங்க மனசாட்சியாக அங்க இருக்குது. ஆமா, இப்போ பாருங்க, இப்ப எல்லா விஷயத்திலயுமே அந்த மனசாட்சி தான் சோதிக்கப்படுதுன்னு சொல்லும் போது, நம்முடைய மனசாட்சி தேவனுக்கு முன்னாடி சரியா இருக்குதா தப்பா இருக்கா நம்ம எப்படி நம்ம தீர்க்க முடியும் அப்படின்னா, பிளைனா நம்ம தீர்க்க முடியாது. ஏன்னா நம்ம பரிபூர்ண மனுஷங்கள ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். ஆனா நாம் இருக்கக்கூடிய அந்த முடிவுகள், நமக்கு நம்ம நம்ம சொல்லக்கூடிய சில ஆலோசனைகள், நம்ம பின்பற்றக்கூடிய சில ஆலோசனைகள் எதின்படி இருக்கணும்னா, அந்த ஒரு தெளிவான மனசாட்சியின் படி இருக்கணும். நமக்கு என்ன மனசாட்சி அப்படின்னா வேற எதுவும் இல்ல, தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த அவருடைய வார்த்தையோட அவருடைய ஆவி இசைந்து இருக்கும் எப்பயுமே. அந்த ஆவி கூட நமக்கு சரியா அங்க நம்மளுடைய இருதயத்துல ஏவணும். அப்போ நம்ம ஒண்ணு நிதானிக்கிறோம், அதை தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்குது, தேவனுடைய ஆவியும் ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லும் போது, அந்த சமயத்தில் நமக்குள்ள வரக்கூடிய உணர்வு கரெக்ட், அது வந்துட்டு அந்த நல் மனசாட்சியாக அங்க இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது சோதிக்கப்படுறது நம்முடைய மனசாட்சி தான். அப்போ அது நம்ம மனசுல அங்க நினைவில் வைக்கணும் சகோதர சகோதரர். ரொம்ப முக்கியமா இந்த காரியங்கள் எல்லாம் நாம சில முடிவுகள் எடுக்கும் போது, சில ஆலோசனை சொல்லும் போது, நம்ம சிந்திக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய அந்த காரியம் என்னன்னா, அந்த அன்பின் பிரமாணம் எங்கேயுமே தடைபடாமல் இருக்கணும். எந்த விஷயத்திலுமே அந்த பிரமாணம் நிறைவேறக்கூடியதான சில முடிவுகள், சில ஸ்டெப்ஸ் தான் நம்ம அங்க எடுக்கணும் பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த புதிய சிஷ்யனுடைய விவாகம் எல்லாம் நம்ம நிறைய பேசினதுக்கு அப்புறம், இதே புது சிஷ்யில சில வாய்ப்புகள் அங்க தேவன் அங்க வைத்திருக்கிறார் இந்த புது சிருஷ்டிகளுக்கு. இந்த வாய்ப்புகள் யாரை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அன்னகர்கள் அல்லது கன்னிகைகள் அல்லது பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறவர்கள். கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இது வினோதமாக அங்க இருந்துட்டால் கூட, புது சிருஷ்டிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கூட அங்க தேவனுடைய வார்த்தைகள் அங்க அங்கீகரிக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த விவாகம் குறித்த விஷயத்துல பொதுவா புது சிருஷ்டிகளுக்கு இந்த ஆண் பெண் அவங்க ரெண்டு பேரும் திருமணத்துல இணையிறது, மாம்ச பிரகாரமா அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, அதை அவங்க கடைபிடிக்கிறது, இந்த நியாயமான உரிமைகள், சரிங்களா, அந்த தாம்பத்தியம், இந்த விஷயங்கள் குறித்து பொதுவா புது சிஷ்டிகளுக்குள்ள சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கண்டிப்பா திருமண பந்தத்துக்குள்ள நுழையிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய புதிய சிஷ்டிகள் இந்த காரியங்களுக்கு வந்து உதாசீனமா எடுக்கக்கூடாது. இந்த காரியங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை குறிச்சு நியாயமா நிதானிச்சு ஆழமான விஷயங்களை தேவனுடைய வார்த்தைகளின் மூலம் புரிந்து கொண்டு, அதற்கப்புறம் விவாகத்துக்குள்ள இறங்குறதோ, அந்த விவாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் கடமைகளை நிறைவேற்றுவதோ அவங்களுக்கு உகந்ததாக அங்க இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு, இருக்கிற குழப்பங்களுக்குடைய ஒரு தெளிவான நிலை இல்லாம இல்லைங்களா, இந்த திருமண பந்தம் எப்படிப்பட்டது, அந்த தாம்பத்தியம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளாம அவங்க போகும் பொழுது அது அவங்களுக்கு நன்மையானதாக அமையாது. அப்ப இதை பற்றி தெரிஞ்சு கொள்வது கூட அங்க நல்லதுதான் என்று நாம அங்க பார்க்கிறோம். அதே சமயத்துல கர்த்தர் இயேசு பேசும் போது அவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு வகையில ஒரு கோணத்துல அவருடைய வார்த்தைகள் இந்த ஒரு பிரம்மச்சரியத்தை வந்துட்டு அங்கீகரிக்கிற தோரணையில தான் அவர் ஒரு இடத்துல பேசுறார். எங்க அப்படின்னா, மத்தேயு 19 அதிகாரத்துல 12 வசனம் நீங்க படிக்கலாம். ஆமா, இது நம்முடைய ரட்சகர் அவருடைய வார்த்தையிலே அங்க சொல்லும் போது, இது அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கைய ஒரு அங்கீகரிக்கிற மாதிரியாகத்தான் அவர் அங்க பேசிருக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். அது உண்மையும் கூட எப்படின்னா, அவரே இந்த வசனத்துல ஒரு முதல் எக்ஸாம்பிள் அங்க இருந்துட்டார். அவருடைய வாழ்க்கை கூட பரலோக ராஜ்யத்துக்காக அப்படி அன்னகர் ஆகிட்ட ஒரு வாழ்க்கையில அவர் ஒரு முன்னோடி மாதிரி புதிய சிஷ்யர்களுக்கு அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம், சரிங்களா. அப்போ இதே காரியங்கள் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள் கூட அங்க நமக்கு சில நிருபங்கள்ல அங்க தெளிவாக சொல்லப்படும். சோ இப்ப இந்த செலிபசி மெயின்டைன் பண்றது, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது, அன்னகர்களா இருக்கிறது, கன்னிகைகளா இருக்கிறது என்று சொல்லும் போது, அதை குறிச்ச கர்த்தருடைய வார்த்தைகள் மற்றும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் நாம நிதானிக்கிறோம். அப்ப அவைகள் கூட அந்த வார்த்தைகள் கூட இவைகளை அங்கீகரிக்கிற மாதிரி அங்க ஒரு காரியம் அங்க இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது நமக்கு அவசியம். அப்போ மேரேஜ் குறிச்ச எல்லா விஷயங்களும் புது சிருஷ்டி நிதானிக்கிறோம். அதை குறித்து எல்லா விஷயங்களையும் புது சிருஷ்டிக்கு அங்க ஏற்ற சமயத்துல தேவன் அந்த தூதன் மூலம் கொடுத்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு கோணம் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. அதுல முக்கியமான முன் உதாரணம் நம்முடைய கர்த்தர் இயேசு கூட இருக்கிறார், அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் கூட அதை அங்கீகரிக்குது என்று சொல்லும் போது அதையும் இன்னைக்கு அந்த ஒரு டியூ கன்சிடரேஷன் அப்படின்னா நியாயமா நாம கொடுக்க வேண்டிய அந்த கவனம் இந்த வசன பகுதிகளுக்கு கூட நாம அங்க கொடுக்கிறோம். அப்ப இதையும் நம்ம அப்போஸ்தல் பவுல் 1 கொரிந்தியர்ல 7 அதிகாரத்துல தெளிவா பேசுறாரு, ஃபுல்லா அதை பத்தியே அவர் பேசுறார். ஆனா அது நீங்க படிக்கலாம், 25 வசனத்திலிருந்து. ஆமாம், அப்போ இங்க அவரு ரொம்ப ஹம்பிளா அவர் இதை ஸ்டார்ட் பண்றார். புதிய சிருஷ்டிகள் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமை, இந்த உலகம் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை, அதே சமயத்துல இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பொறுப்புகள், கடமைகள், வாய்ப்புகள், அதை அவங்க நிறைவேற்றி முடிக்க வேணும். அவங்க நிறைவேற்றுவதற்கு அந்த புது சிருஷ்டிகளுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை எதுவாக இருக்கும், இதெல்லாம் அவர் கொஞ்சம் ஆழமாக தியானிச்சு அவர் வந்துட்டு அங்க இந்த பகுதிகளை எழுதுறார். ரொம்ப முக்கியமா அவர் என்ன சொல்றார், ரொம்ப ஹம்புலா, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு இதுக்கு அதிகாரம் இல்ல, பட் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இப்படி ஃபீல் பண்றேன், நான் உணர்ந்து கொள்கிறேன். இப்படி நம்ம எல்லாம் இன்னைக்கு புது சிருஷ்டியா இருக்கிறோம், இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது, நமக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கடமைகள் இருக்குது, நம்ம எப்படி அதை நிறைவேற்றலாம் அப்படிங்கும் போது, அப்போ திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களும் சரி, திருமணம் ஆனவங்களும் சரி, எப்படி இருந்தா இந்த கடைசி கால நாட்கள்ல இந்த திருமண பந்தத்துல இருந்து கொண்டு அழுத்தி இல்லாம நம்முடைய அந்த பொருத்தனை, மிக முக்கியம், நம்ம உயிரை விட மேலான அந்த பொருத்தனையை நாம் நிறைவேற்றுவதற்கு ஏதுவா இருக்கும். இதுதான் அவருடைய அந்த ஆங்கிள், அந்த கோணத்துல தான் அவர் திங்க் பண்ணிட்டு அவர் தாழ்மையில் அவருடைய சஜஷன் வைக்கிறார், அவருடைய ஆலோசனை சொல்றார், தெளிவா சொல்றாரு. இதை குறிச்சு கர்த்தரால் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆனாலும் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்றேன், ஃபைனலா ஃபினிஷ் பண்ண போது எனக்குள்ளேயும் தேவனுடைய ஆவி உண்டென்று நான் நம்புகிறேன். சோ அந்த ஒரு வழி நேரத்துல தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன், ஆனா இது என்னுடைய ஆலோசனை கட்டளை இல்ல, கர்த்தருடைய கட்டளை கூட இல்ல, இது ஒரு சகோதரனா இருந்து என்னுடைய ஆலோசனை உங்களுக்கு நான் தருகிறேன்னு அங்க அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றாரு, இது என்ன சொல்றாரு, அன்றியும் கன்னிகைகளை குறித்து. அப்ப அந்த கன்னிகைகள் யாரை குறிக்கிறதுன்னா, திருமணம் ஆகாத ஆண்கள், அதே சமயத்துல திருமணம் ஆகாத பெண்கள். அப்போ அவங்களுக்கு குறிச்சு அவர் பேசும் போது இந்த காரியங்கள் சொல்றாரு. அடுத்த வசனம் பண்ணி சிஸ்டர், ஒரு நியாயமான ஒரு ஆலோசனை அங்க அவர் சொல்றார், இது கட்டளை இல்ல, அதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் புது சிருஷ்டிகள், பட் ஒரு அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை. அப்ப என்ன சொல்றாருன்னா, என்னன்னா இப்போ உண்டா இருக்கிற துன்பத்து நிமித்தம், என்ன துன்பம் இப்ப உண்டா இருக்குது சகோதர சகோதரிகள். அப்ப அப்போஸ்தல் பவுல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது அவர் சொல்றார், இப்போ அவர் ஒரு பேஸ் கோடு போட்டு, இப்போ இருக்கிற இந்த துன்பத்து நிமித்தம் என்னன்னா, நாம் இருக்கக்கூடிய விழுந்து போன நிலை யோசிச்சு பாருங்க, அதே சமயத்துல நமக்கு எதிரில இருக்கிறவர் வீழ்ந்து போயிருக்க நிலைமையும் யோசித்து பாருங்க. சோ இரண்டு தரப்புலையும் எந்த அளவுக்கு வீழ்ந்து போயிருக்கிறோங்கிற நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல தேவன் கிட்ட என்னைக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோமோ அந்த சமயத்துல நம்ம கைகள்ல கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகள், அந்த கடமைகள், அந்த வாய்ப்புகள், இதையெல்லாம் கூட நினைச்சு பாருங்க. அப்ப நம்முடைய விழுந்து போன சுபாவம், எதிரில் இருக்கக்கூடிய விழுந்து போன சுபாவம், ஆனா இதுக்கு மத்தியில நம்ம கைகளில் பெற்றெடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வாய்ப்புகள், கடமைகள், இதெல்லாம் பார்க்கும் போது அவருடைய அந்த ஒரு ஆலோசனை சொல்லும் போது, விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்புறம் வசனம் படிங்க, ஆமாம். அப்போ இவர் அங்க சொல்லுகிற அந்த யாருக்கு இந்த வார்த்தை சொல்றார், எந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை சொல்றாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம். அதனால் மனைவியோடு கட்டப்படாதவன் மனைவியை தேட வேண்டாம், மனைவியோடு கட்டப்பட்டு இருக்கிறவர் அவிழ்க்கப்படுவதற்கு வகை தேட வேண்டாம். அப்படின்னா சத்தியம் உங்களை கண்டுபிடிக்கும் போது, சத்தியம் உங்களிடத்துல வந்து சேரும் போது, உங்களுடைய நிலைமை என்ன, அந்த சத்தியம் உங்ககிட்ட வந்து சேரும் போது நீங்க இப்படி இருந்தா அப்படி இருக்க ஆசைப்படாதீங்க, அப்படி இருந்தா இப்படி இருக்க ஆசைப்படாதீங்க. இது வந்துட்டு ஒரு ஆலோசனை. மறுபடியும் அந்த நான் வாரத்தை நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது அவசியம், ஏன்னா போன வாரம் கூட சரி, இந்த வாரம் கூட சரி, நம்ம கொஞ்சம் அப்நார்மல் விஷயங்கள் நம்ம பேசப்படுது. இங்க போன வாரம் பார்க்கும் போது அப்படி உங்களுக்கு இசைவாளாட்டி நீங்க என்ன ஆயிடுங்க, தெரிஞ்சு போயிடுங்க. அவர் அட்வைஸ் சொல்றார். சாதாரண விஷயம் இல்ல, அது சும்மா மேலோப்பில் படிச்சுட்டு உடனே அதன்படி ஒரு உணர்ச்சி பட்டு வசப்பட்டு எடுக்கிற முடிவுகள் கிடையாது. அது வந்து பேசும்போது ஆவிக்குள்ள நாம வளர்ந்துட்டு அநேக சோதனைகள், போராட்டங்கள், சிச்சைகளுக்கு மத்தியில சகிப்பு, பொறுமை, சாந்தம் எல்லாம் காண்பிச்சு, ஆனாலும் சூழ்நிலை நிர்பந்தம் செய்யறது, அதுக்கு மத்தியில தேவனுடைய ஆவி உணர்த்துறது, அப்ப பரிசுத்தாயில ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்து ஆக வேணுங்கிற சூழ்நிலை வரும் பொழுது அந்த மாதிரி சமயத்தில் இருக்கிற புது சிருஷ்டிகள் கன்சிடர் பண்ணுங்க. இப்படியா 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 அப்படி கன்சிடர் பண்ணி தேவன் கிட்ட முடிவு. அதே போல இன்னைக்கு கூட நம்ம பேசும்போது ரொம்ப சுலபமா சொல்ற மாதிரி இருக்கும், விவாகம் பண்ணாமல் இருக்கிறது நலமா இருக்கு, உடனே அது டக்குன்னு அப்படியே எடுத்துட்டு அதை அப்ளை பண்ண முடியாது. சாதாரண விஷயம் இல்ல இது. அப்போ வந்துட்டு அந்த டியூ கன்சிடரேஷன் தேவனுடைய திட்டத்துல எல்லாம் கொடுக்கணும். நம்ம கடந்த நாட்கள்ல தேவனுடைய சத்தியம் கேட்கும் போது நல்லா புரிஞ்சுருக்கிறோம். ஒரு வசனத்தை, ஒரு வசன பகுதியை வச்சுட்டு சில முடிவுகள் நம்ம எடுக்க முடியாது. அப்போ பல விஷயங்கள் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கணும், பரிசுத்தாவில நிதானிச்சு பார்க்கணும், ப்ராப்பர் வெயிங் இருக்கணும், ரெண்டையும் வந்துட்டு நல்லா அங்க நிறுத்து பார்க்கணும் அந்த காரியங்கள் எல்லாம். அப்ப இங்க விவாகம் பத்தி இங்க சகோதரர் பேசுகிற அந்த கருத்துக்கள் அங்க பார்க்கும்போது ஒரு ஆலோசனை அப்போஸ்தல் பவுல் சொல்றார். ஆனா கர்த்தருடைய அங்கீகாரம் கூட இருக்கு, பட் இதனுடைய அந்த ப்ராப்பர் வெயிட் புரிஞ்சுக்கணும். நாம் யாருக்கு சொல்லப்படுது, எப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லப்படுது, இதனுடைய நோக்கம் என்ன, இதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, இதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, இது எல்லாம் ஒரு புது சிருஷ்டி சிந்திக்காம ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. அப்படி எடுத்தோம்னா அது தவறா போயிடும், அவங்க விழுவதற்கு ஏதுவா கூட அங்க ஆயிடும். இந்த ஆலோசனைகள் தேவன் நமக்கும் தெளிந்த புத்தி கொடுத்திருக்கிறார். சோ அந்த தெளிந்த புத்தி இல்ல நிதானிச்சு பார்க்கறது நமக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இங்க அவர் சொல்றாரு, இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம பார்த்தா விவாகம் பண்ணாம இருக்கு மனுஷனுக்கு நலமா இருக்கும். சத்தியம் உங்களை எந்த நிலைமையில கண்டுபிடிக்கிட்டோ அதுதான் அவருடைய அட்வைஸ். அந்த நிலைமையில நீங்க இருக்கிறது பெஸ்ட்னு நான் ஃபீல் பண்றேன், நான் நினைக்கிறேன். இதுதான் அவருடைய அங்க ஆலோசனையா இருக்குது. அப்புறம் வசனம் படிங்க. ஆமாம். அப்ப பாருங்க அந்த பேலன்ஸ்டு மைண்ட்ல அவர் பேசுறதாங்க நல்லா தெரியும். ஒரு நடு நிலையில இருந்துட்டு ஒரு சகோதரனா அதே அழைப்புல நமக்கு முன்னால ஓடுகிறவரா, நம்ம மேல அவருக்கு இருக்கிற பொறுப்புகள், அந்த அக்கறை எல்லாம் அந்த வார்த்தையில அங்க தெரியுது. ஆனாலும் நீங்க பண்ணினாலும் தப்பு இல்ல, பண்ணாம இருந்தாலும் தப்பு இல்ல. ஆனா சொல்லி டக்குன்னு மேட்டர் முடிக்கிறாரா, இல்ல அங்க கூட நல்லா அடையே பேசிட்டே போறாரு. பண்ணுனா என்ன லாபம், பண்ணாட்டி என்ன லாபம், பண்ணுனா என்ன டேஞ்சர், பண்ணாட்டி என்ன டேஞ்சர், ரெண்டும் பேசிட்டே அங்க போறாரு. அப்ப ரொம்ப நிதானமா பேலன்ஸ்டு மைண்ட்ல அங்க நமக்கு ஒரு ஆலோசனை தான் அங்க சொல்கிறார். அப்ப வசனம் படிங்க. அந்த வசனம் என்னன்னா, பண்ணினாலும் பாவம் இல்ல, அக்னம் அப்படி பட்டவர்கள் சரீரத்துல உபத்திரப்படுவார்கள் என்று சொல்கிறேன், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று. அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் இது உங்களுக்கு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க, நான் ஒரு கட்டளையா சொல்றேன்ட்டு. ஏதோ நான் உங்களுடைய சுயாதீனத்தை அபகரிக்கிறதா நீங்க நினைக்காதீங்க. பட் நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனா நான் சொல்றேன், என்னுடைய ஒரு அருமையான ஒரு சஜஷனா உங்களுக்கு நான் சொல்றேன். இது நான் ஒரு திணிக்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லை, நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அங்க அப்போஸ்தல் பவுலினுடைய அந்த சிந்தனை, அந்த சிந்தையில் தான் அவர் அங்க பேசுற. அப்புறம் வசனம் படிங்க. அர்த்தம் எல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள் இருக்கிற நமக்கு என்னுடைய சித்தம் செய்து நிறைவேற்றணும், அது நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய நோக்கம், அதுதான் நம்முடைய எண்ணம் இலக்கு என்று நாம் இருதயத்துல ஆவியில ஆழமா உணர்வோம்னா கண்டிப்பா நாம கன்சிடர் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் தான் இங்க அவர் பேசுறார். சோ இவர் அந்த ஒரு லெவல்ல இருந்துட்டு அவர் அங்க பேசுறாரு. இதெல்லாம் நம்ம அந்த நிலைமையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்றது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்ப சொல்றாரு, ஆகியால் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால என்ன சொல்றாரு, இனி என்ன சொல்றாரு, டைம் இஸ் ஷார்ட். இது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. தேவன் இன்னைக்கு இனி இருக்கிற காலம் குறுகினதா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு இது ரொம்ப விசேஷமான அப்ளிகேஷன். நமக்கு முன்னாடி அது கிளியரா தெரியுது, நம்ம கிட்டத்தட்ட விரல் விட்டு கூட என்ன ஆரம்பிச்சிட்டோம். இது சபையில வேற எந்த காலகட்டத்தின் பரிசுத்தவங்களுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சோ தெரியல, இருந்துச்சு பிரதர் ரசூலுடைய காலத்துல. ஆனா அதற்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு ரொம்ப கிளியர், இனி வரும் காலம் குறுகினதா இருக்கப்படியால். நம்ம இதே வார்த்தை யூஸ் பண்ண போறது இல்ல, இதனுடைய இன்டெப்த் கூட நம்ம பார்க்கிறோம். விரல் விட்டு கூட இன்னக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாருங்க உலகத்தின் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, பிரைஸ் ரைஸ் பாக்குறோம், விலை உயர்வு, மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், கரண்ட் பாத்தீங்களா கட்டி என்ன மாதிரி ஆகுது சரிங்களா. ஆனா இந்த சமயத்துல உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு வார்த்தை ஒரு வசனம் நினைவுபடுத்து என்னன்னா, பகல் காலத்திலேயே நம்ம வேலை செஞ்சிடலாம், வேலை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது. நம்ம என்ன செய்ய இந்த வேலையை செஞ்சுட்டாலும் இப்ப ரொம்ப சீரியஸா சிந்திக்க வேண்டியதா இருக்கு. உட்காந்து ஏதாவது எழுதலாம், உட்காந்து ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணலாம், ஏதாவது படிக்கலாம் நினைச்சா அதுக்கு கூட அது உலகத்தான் நியமிக்கிற மாதிரி ஆயிட்டு சூழ்நிலை. அதே மாதிரி ஆயிட்டு அவ்வளோ ஷார்ட் சல்தான் நம்ம சொல்றோம், நம்ம எவ்வளவு அதுக்கு நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது இனி ஒரு காலம் குறுகிறதா இருக்கப்படியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் அல்லாதவர்கள் போல. அப்ப இங்க என்ன அர்த்தம் சொல்றாருன்னா அங்க அப்போஸ்தல் பவுல், அதாவது எந்த ஒரு உலக பிரகாரமான உறவுகளையும் பிரதானமா நினையாத ஒரு நிலைமை பத்தி பேசுறாரு. கண்டிப்பா மனைவி நம்முடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு, கணவன் இருதயத்துக்கு நெருக்கமான உணவு, அதை விட க்ளோஸ் வேற எதுவும் இல்ல ஒரு புது சிருஷ்டிக்கு தேவனை தவிர. ஆனால் கூட அந்த உறவு கூட அது ஒரு உலக பிரகாரமான உறவு, அது ரொம்ப பிரதானமாக கருதாமல் தேவன் கூட இருக்கிற அந்த உறவு, அவரு கூட இருக்கக்கூடிய நமக்கு அந்த ஸ்லாக்கியங்கள், இதுதான் பிரதானமா உங்களுக்குள் இருக்கணும். சோ அப்ப மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலும் அந்த மெச்சூர்டு நிலைமை அங்க சொல்ற. நெக்ஸ்ட், அழாதவர்கள் போலும் அழுகிறவர்கள். கண்டிப்பா இந்த உலகத்துல நிறைய பாரத்துல பிரச்சனையில சிக்ஷையில பொறுப்புகள்ல மாட்டிட்டு எல்லாம் கஷ்டப்படுறோம் இன்னைக்கு. அந்த கஷ்டம் இருக்கு நமக்கு, ஆனா அந்த கஷ்டத்துல அழுகிறவர்கள் அழுகிறவர்கள் அந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கிறவர்கள் இல்லாதது போல் நடந்துட்டாங்க சொல்றேன். எவ்வளவு ஆழமான வார்த்தை போ என்ன, எப்படி கஷ்டத்துக்குள்ள இருந்து கஷ்டத்துக்குள்ள இல்லாத மாதிரி நாம் எடுக்க முடியும் அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு அதெல்லாம் கஷ்டங்கள் தான், மாம்சத்திற்குரிய கஷ்டங்கள். ஆனா அதையவே பேசிட்டு அதையவே சிந்திச்சுட்டு அதுக்காகவே ஓடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாது. உங்களுக்கு முன்னாடி இருக்குது பெரிய பெரிய வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் கண் நோக்கி பாரு, அதை சிந்திங்க, அதனால் உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கங்க, உங்களை புதுப்பிச்சு கொள்ளுங்க. நீங்கள் அடைய வேண்டிய அடைய போகிற உங்களுக்காக சொந்தமாக போகிற வாக்கு தத்தங்கள் தேவன் என்ன எண்ணிலடங்கா வாக்கு தத்தங்கள் வச்சிருக்கிறார், அதுல மேல இருக்கட்டும் உங்க பாரு. அப்படின்னா என்னன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப நம்ம பிரதர் ரசல் பத்தி படிக்கிறோம், அவருடைய ஃபைனல் நாட்கள்ல அவரு கூட இந்த சகோதரர் சொல்லும் போது அவர் அழுகவே இல்லை, அவரு புலம்பவே இல்லை, அவரு யார குறிச்சும் முறுமுறுக்கவே இல்லை, எதை குறிச்சும் முறுமுறுக்கவே இல்லை. ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். அப்ப என்னன்னா இந்த இந்த பிரச்சனைகள் பாரங்கள் அது நம்மோடு கூட இருக்கிறது, நம்ம இந்த ஓட்டத்துல சந்திக்க வேண்டிய விஷயங்கள். சோ அந்த உலகக்கரமான பிரகாரமான பாரங்கள்ல அழுகிறவர்கள் அல்லாதவர்கள் போல மகா மைமையும் அருமையுமான அந்த வாக்கு தத்துவங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா நித்தமும் கர்த்தர் இயேசுக்குள்ளா சந்தோஷமா இருந்துட்டு இந்த உலகத்தை நீங்க கடக்கணும். அப்புறம் இது உறவினால் எதுல சந்தோஷம், அந்த சந்தோஷம் வேணான்னு வேணும் சொல்றாரு. ஒருவேளை தேவன் கிருபையில உங்களுக்கு உலகத்தின் காரியங்கள்ல சில ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், நல்ல வருமானம், நல்ல உத்தியோகம், சமுதாயத்துல ஒரு நன்மதிப்பு இல்லைங்களா, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தான். சோ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிகமா இருந்தா கூட அந்த ஆசீர்வாதத்திலேயே நீங்க இருந்துடாதீங்க, அதான் சொல்றாரு. சோ சந்தோஷப்படுகிறவர் உலகத்தின் ஆசீர்வாதங்களை நிமித்தம் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதது போல இருங்க, நீங்க ரொம்ப சீரியஸ் ஆயிடுங்க. உங்களுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உச்சபட்ச சந்தோஷம் கொடுக்க கூடாது, உங்களுக்கு ஆய்வுக்குரிய காரியங்கள் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கும். சோ அந்த அந்த ஆட்டிடியூடுக்கு நீங்க போங்க, அதான் சொல்றாரு. சோ இது எல்லாமே நம்ம எப்பதான் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அவர் முன்னாடியே சொல்லிட்டார் ஒரு கேப்ஷன், இனி வருகிற காலம் குறுகினதா இருக்கிறபடியால் இப்படி இப்படி இப்படி, அதுதான் நம்ம அங்க புரிஞ்சுக்க முடியும். சோ அப்படி இருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்,
இவ்வுலகத்தை அனுபவிப்பவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும்.
ஆமா, அப்போ கரெக்ட். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில காரியங்கள் நம்ம என்ன மாதிரி உந்தும் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள்ல மாடரேட் கோர்ஸ் எடுக்க உதவும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு கொஞ்சம் காம்ப்ரமைஸ். இந்த மாதிரி எல்லாம் உலகத்தின் காரியங்களோடு நீங்க இசைந்து போகாம அதனால மேற்கொள்ளப்படாம நீங்க இருக்கணும், இதுதான் அங்க சொல்ல வேண்டியது. ஏன்னா கடைசி அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு, உலகத்தின் மேஷம் பாத்தீங்களா, நம்ம இதுதான் அந்த நம்ம சார்ட்ல இருக்கிற வசனத்தை இங்க லிங்க் பண்ணணும் இல்லைங்களா. இது எல்லாம் எழுதி என்ன பண்ணுங்க, நீங்க கடந்து ஓடுகிறவன் யார், கடந்து ஓடுறாரு, எதை கடந்து ஓடுறாரு, அது நிறைய டைம் புரியாம கூட இருந்துச்சு இல்லைங்களா. நாம நினைச்சிட்டோம் ஓ சார்ட்டை யாராவது கிராஸ் பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணுவது அப்படி டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஹோல் டிவைன் பிளானும் புரியும். எப்படி சார்ட்டை கிராஸ் பண்றவங்களுக்கு டிவைன் பிளான் புரியும், புரியாது. இங்க ஒருத்தன் கடந்து போறாங்க, இந்த உலகத்தின் மேஷத்தை கடந்து போறாங்க, அவங்களுக்கு புரியும்படி வைங்க, அவங்களுக்கு தான் இது புரியும் அந்த சார்ட் கூட. தேவனின் தெய்வீக திட்டம் ஒரே பலகையில. சோ அப்போ உலகத்தின் மேஷம் கடந்து போறது, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கன்சிடரேஷன் கொடுங்க. அதுக்காக மொட்டு மொத்தமா அங்க மறுக்கிறது இல்ல, ஆனா அவங்க சொல்றார் எந்த அளவுல எது எது இருந்துட்டா ரொம்ப நன்மை, அது தாங்க சொல்றாரு. அப்புறம் பிரச்சனை படிங்க,
நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்கவும் விவாதம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று
விலக்கி சொல்றார். விவாகம் பண்ணினவங்க எப்படி இருப்பாங்க, விவாகம் பண்ணாதவங்க எப்படி இருப்பாங்க, அதுல இருக்கிற லாப நஷ்டங்கள் பத்தி அங்க பேசுற. அப்ப இங்க விவாகம் பண்ணின ஒரு ஆண், அதே சமயத்தில் விவாகம் பண்ணின ஒரு கன்னிகை அப்படி சொல்லும் போது அவங்களுடைய நிலைமை அங்க அவர் வெளிப்படுத்தும் போது ஒரு விஷயம் சொல்றார். அங்க வந்துட்டு டிவிஷன் ஆஃப் அஃபெக்ஷன் அங்க இருக்கும். அதாவது என்னன்னா, அந்த தேவன் இடத்துல செலுத்த வேண்டிய அந்த அன்பு அங்க கொஞ்சம் பிரிக்கப்படுது. அதுதான் அவங்க சொல்றாரு. சோ தேவனுக்கா, இந்த உலகத்தின் காரியங்களுக்கா, வாழ்க்கை துணைக்கா அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த விவாகத்துக்குள்ள வரும்போது இந்த ஒரு செப்பரேஷன் இருக்கும். பட் ஒருவேளை விவாகம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும். அது சொல்ற என்னன்னா, விவாகம் பண்ணவங்க வந்துட்டு எப்பயுமே ஒரு மாதிரியான ஒரு ஒரு எச்சரிக்கையான சூழ்நிலையில் இருக்க வேண்டியது. அவர் அங்க வந்து கிளியரா சொல்றாரு, அந்த சைக்காலஜி சொல்றாரு. அவ்வளோ ஹேரோன் இல்லை, என்ன எச்சரிக்கையா இருக்குன்னா, நம்ம ஒருவேளை அதிகமான அஃபெக்ஷன் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு கொடுத்துருவோமோ, ஆனா கொடுத்துடக்கூடாது. சோ இந்த அட்டென்ஷன்லயே அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா இது இயற்கை மாம்சத்தில் இருக்கும், மாம்சத்தின் படி நமக்கு ஒரு உறவு இருக்கு, நமக்கு சில பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஆவிக்குரிய விஷயத்துக்கு செலவழிக்க வேண்டிய நேரம் பிரயாசங்கள் எல்லாம் இது அப்சர்வ் பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க வேண்டியது இருக்கும். உங்க அன்பு பிரிஞ்சிருமோ நீங்க பயப்பட வேண்டியது இருக்கும். உங்களுடைய நேரம் பிரிக்கப்படுமோன்னு பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்க விரும்பும். ஆனா ஒருவேளை அப்படி விவாகம் பண்ணாம இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவங்க வந்துட்டு முழுக்க முழுக்க தேவனுக்கு அங்க கொடுக்கலாம். அந்த ஒரு சாதகமான சூழ்நிலை அங்க இருக்குது. ஆனா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹம்பிளா சொல்லா இருப்பாருங்க. ஆனாலும் வந்து நம்ம நீங்க கண்ணீலாக பண்ணும் நான் சொல்லல, நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டலையா சொல்ல, நானு இது ஜஸ்ட் ஒரு சகோதரனா ஒரு நல்ல ஒரு ஆலோசனையா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் படிக்கு நான் இவைகளை சொல்றேன். சோ அந்த வார்த்தையை அங்க சொல்றாரு. அப்புறம் வசனம் படிச்சு முடிங்க பிரதர். பாருங்க, அப்போ இங்க ஒரு வித்தியாசமான கணக்கு எல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே. அப்போ விவாகமான பிரதர்ஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸா, சிஸ்டர்ஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸா கேட்கலன்னா, இது வந்துட்டு முக்கியமா அந்த பந்தத்துக்குள்ள நுழையாதவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பட்சத்துல நாமும் கூட அறிந்து கொள்வது ஏற்ற சமயத்துல ஏற்ற சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். அப்ப அங்க சொல்றாரு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. ஆனாலும் ஒரு 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 ஆண் வந்துட்டு யாராவது ஒரு பெண்ணுக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுவேங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு, சரிங்களா, அந்த நம்பிக்கையினால அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்த சில நல்ல விவாக வாய்ப்புகளை தவற விட்டுட்டு இப்ப வயசும் அதிகமாயிட்டு கண்டிப்பா வாழ்க்கைக்கு துணையும் வேணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, அப்ப சொல்றாரு இவரு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா அந்த ஆண் வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அது செய்யட்டும். சோ அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நீங்க உங்க இருதயத்துல கொடுத்துடக்கூடாது யாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை. அப்ப ஒருவேளை அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கையினால யாராவது ஒருத்தர் அவங்க கூட ஒரு புது சிருஷ்டி, அவங்க அந்த மாதிரி ஒரு பரிதாபமான சூழ்நிலை இல்ல, வாய்ப்புகள் போயாச்சு, இனி வாய்ப்புகள் இல்ல, வயசாயாச்சு, துணை வேணும். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா உங்களுக்கு சில சில உள்ளுக்குள்ள அந்த மனிதாபிமானமும் இருக்கும், புது சிஷ்டினுடைய காரியம் கூட உணர்த்தப்படும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் காரியத்தை உங்க கையில வைக்கிறேன், நீங்க தான் நல்லா முடிவு எடுக்கணும். அப்படி இருக்கவங்க விவாகம் பண்ணட்டும், அது தப்பு இல்ல சொல்றாரு. ஆனா கூட வசனப்படுங்க, இருந்தாலும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து தேவன் எல்லாத்தையும் நடத்துவார், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணா கூட செய்யலாம். எல்லாம் ரொம்ப அருமையான சஜஷன் அங்க. ஆனா அது பேலன்ஸ்டு மைண்ட்ல அவர் பேச அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வசனம் படிச்சு முடியுங்க சிஸ்டர்.
நன்மை செய்கிறான்,
ஆமா ஆமா. அப்போ இங்க அந்த எப்படி செஞ்சாலும் நீங்க நன்மை தான் செய்யறீங்க என்று சொல்லி அவர் அங்க முடிக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இது விவாகம் பண்ணாதவர்கள் அவர்களுக்குரிய நிலைமை, அந்த நிலைமைக்குரிய சில ஆலோசனைகளா இருக்கும் போது விவாகம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நினைக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம் அங்க செகண்ட் தாட்டுக்கு வாய்ப்பே இல்லை, வேறு விதமான சிந்தைக்கு அங்க வாய்ப்பு அங்க இல்ல, விவாகம் நடந்துச்சுன்னா. அப்போ அது குறிச்சு கூட அப்போஸ்தலர் பவுல் இதே அதிகாரத்தில் அங்க பேசுறோம், விவாகம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய சுய அசுத்தத்தின் படி இல்ல நான் இனிமேல் நான் அன்னகர் வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லிட்டு ஒரு புருஷன் எடுக்க முடியாது தனியா, அதே மாதிரி ஒரு மனைவி தனியா அந்த மாதிரி ஒரு முடிவு, இனிமேல் நான் தேவனுக்கு பயந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு செலிபிரேட் லைஃப் வாழ்றேன் அப்படி ஒரு முடிவை அங்க எடுக்கவே முடியாது. சோ அவங்களுக்குள்ள ஒரு என்னன்னா ஒருத்தர் மேல இன்னொருத்தர் ஒரு கட்டுப்பாடு திணிக்கிறது அங்க கூடாது. பட் அங்க பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டா திங்க் பண்ணும், தெளிந்த புத்தியில் இருக்கிற புதிய சிருஷ்டிகள், இந்த மாம்சத்துல சில உரிமைகள் நமக்கு அங்க தேவன் கொடுத்திருக்கும் போது அந்த உரிமைகளை தகுந்த விதமா அங்க நம்ம அங்க பயன்படுத்தணும், தகாத விதமா செஞ்சுட்டு ஒருத்தருக்கு இடம் இன்னொருத்தர் அங்க போகக்கூடாது. சோ இந்த விஷயம் எல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஏற்ற சமயம் என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடி சிந்திக்கணும். ஆனா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு யாராவது வந்துட்டு இனிமேல் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன், நான் இனிமேல் இப்படி இருக்க போற ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை இல்லைங்களா, அந்த ஒரு நார்மல் ஒரு திருமண பந்தம் எனக்கு உனக்கு வேணாம் இந்த மாதிரி சொல்றது வந்துட்டு அது ஒரு ஒரு தெளிந்த ஞானத்துல நடக்கிற அந்த காரியம் அங்க இல்ல. சோ அப்போ இது வந்துட்டு அங்க ஏன் ரொம்ப முக்கியமா சொல்றாருன்னா அப்போ சொல்றாரு பாருங்க, ஒன்னு குறைந்த ஏழாம் அதிகாரத்திலேயே அஞ்சாம் வசனத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு,
உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிடாத படிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் இன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதீர்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாத படிக்கு மறுபடியும் கூடி வாழ்ந்தார்
இல்லைங்களா. அப்போ நீங்க பிரிஞ்சிட வேணா தேவையில்லாம, விவாகம் பண்ணினவங்க வேற ஏதாவது தவறான எண்ணத்தினால அது உங்களுக்கு காலதாமதமான முடிவு, அது நீங்க திருமணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், நான் வந்து ஒரு செலிபிரேட் லைஃப் வாழ்றேன் நான் அன்னகர் போல இருக்கிறேன்னா முன்னாடி யோசிக்கணும், திருமணத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிந்தைகள் எடுத்துட்டு ஒருத்தருக்கு இடம் இன்னொருத்தர் இருக்கக்கூடாது. ஏன்னா அங்க ரொம்ப அருமையா வசனத்திலேயே சொல்றாரு, மனைவி தன்னுடைய சரீரத்துக்கு அவங்க பொறுப்பாள் இல்ல, அது கணவன் பொறுப்பாயிட்டார், கணவனுடைய சரீரத்துக்கு அவர் பொறுப்பாள் இல்ல, மனைவி பொறுப்பாள் ஆயிட்டாங்க. சோ எவ்வளவு சீரியஸ்னஸ் அங்க பேசுறாரு, அதை நீங்க ரெண்டு மாம்சம் ஒருத்தர் ஆயிருக்கிறீங்க அப்படிங்கும் போது இனி எந்த ஒரு முடிவுமே ரெண்டு பேர் சேர்ந்து தான் அங்க எடுக்கணும். சோ அந்த ரெண்டு பேருமே அன்னகர்லாம் இருப்பான் நீங்க எடுத்துட்டா கூட அது கூட ரொம்ப ராங்க, அது கூட ரொம்ப வீழ்ந்து போறக்கு எதுவா தான் இருக்கும், ஏன்னா நீங்க ஏற்கனவே திருமணம் செஞ்சிருக்கீங்க. சோ அந்த அந்த மாதிரி எல்லாம் சில காரியங்கள் நீங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க படிக்கிறீங்க அந்த ஏழாம் அதிகாரத்திலேயே மூணுல இருந்து ஒன்பது வருஷம் படிங்க. பாருங்க என்ன புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அதே மாதிரி மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேணும் அப்படின்னா அந்த மாம்சத்தின் படி இருக்கக்கூடிய நியாயமான கடமைகள், இது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தருக்கு மறுக்கா மறுத்துட்டு ஒரு கட்டுப்பாடு விதிச்சுட்டு அங்க இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க செய்திருக்கிறீங்க அந்த விவாக ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை மீறுகிற மாதிரி ஆயிடும் நீங்க அப்படி ஒரு வேலை பண்ணி. அப்ப நியாயமா இந்த மாம்சத்துல அந்த பந்தத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தேவன் எவைகளை அங்கீகரிக்கிறாரோ அதுக்கு ஒரு டியூ கன்சிடரேஷன் கொடுங்க, நியாயமான ஒரு நிதானிச்சு அதை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உரிமைகளை நீங்க வந்துட்டு அனுபவிங்க. மாறாக அதுல தவறான முடிவுகள் எடுத்து ஒருத்தருக்கு இடம் இன்னொருத்தர் இடம் இருக்க வேணாம், ஏன்னா அப்படி ஒருத்தரும் முடிவு எடுக்க முடியாது, ஏன்னா இவங்க சரீரத்துக்கு அவங்க அதிகாரி அவங்க சரீரத்துக்கு இவங்க அதிகாரி, ரொம்ப டீட்டெயிலா அங்க அவர் பேசுறார். அப்புறம் வசன படி படி சிஸ்டர் போதும் இல்லைங்களா. அப்போ மீதி எல்லாம் நம்ம படிச்சோம். சோ அப்போ திருமணம் ஆகாதவர்கள் ஆகாத நிலைமையில் இருக்கிற போது இந்த காரியங்களை சிந்திச்சு சில முடிவுகள் எடுப்பது அவங்களுக்கு நன்மை. அப்போ இங்க வந்துட்டு ஒரு பக்கத்துல எப்படி பேசுறாரு, இந்த டாபிக்கே அன்னகர்கள் கன்னிகைகள் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு அடிஷனல வச்சு ஆகணும், என்னன்னா அதே சமயத்துல வேற வசனங்கள் கூட சொல்றது அந்த பாயிண்ட் நம்ம மறந்துடவே கூடாது. விவாக மஞ்சம் அனைவருக்குள்ளும் ரொம்ப கனமுள்ளதா இருக்குது, அது எப்படி ஒரு புது சிருஷ்டிகளுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி அந்த விவாகம் அமைஞ்சிச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஒருத்தர் தங்களுடைய கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்றுவதற்கு மற்றவங்க எப்படி உதவியா இருப்பாங்க. சோ இந்த ஒரு பிளஸ்டு கண்டிஷன் கூட நம்ம மறந்துடவே கூடாது. எப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம பாக்குறோமோ ஸ்டைல் அது கூட வைக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா புது சிருஷ்டிக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட இருக்கு, கர்த்தர் இயேசு கூட பத்தி பேசிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் கூட அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அந்த எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம நியாயமா இங்க பார்க்கிறோம் சரிங்களா. இப்போ இதே திருமணம் பற்றி பேசும் போதே புது சிருஷ்டிகளுக்கு இன்னொரு கட்டளை கூட நம்ம பார்த்தோம், அது கட்டளை இல்ல அது கூட ஆலோசனை தான். ஏன்னா புது சிஷ்டிகள் திருமணம் செய்யும் போது, விவாகம் செய்யும் போது இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு இது நம்ம ஓப்பனா நம்ம சொல்லலாம், நம்ம ஒருவேளை நம்ம யாரையாவது சகோதர சகோதரிகளை பார்க்க நேர்ந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா இது நம்ம ஒருவேளை தேவன் நமக்கு வாய்ப்பு தந்தா இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப போல்டாவே வைக்கணும் முன்னாடி. புது சிருஷ்டிகள் மேரி ஒன்லி இன் தி லார்ட், கர்த்தருக்குள் இருக்கிறவங்க மாத்திரம் திருமணம் செய்யுங்க, வேற வேலையே இல்ல, அது ஒன்னு சொல்லணும். ஆமா, ஆனா இது இன்னைக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து கம்மியாயிருக்குது. ஆனா நம்ம அது முயற்சி பண்ணணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி ஆகும். முதல்ல இது சொல்லும் போது கர்த்தருக்குள் இருக்கிறவங்க தான் ஒரு புது சிருஷ்டி கல்யாணம் பண்ணணும் சொல்லும் போது அது நியாயமானதா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டளை மாறி இருக்கும், ஏதோ ஒரு திணிப்பு மாறி இருக்கும், ஏதோ ஒரு சிறு வட்டத்துக்குள்ள சுருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்ல, உண்மை இல்லையே, இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது ஒரு ஆலோசனையா தான் அங்க சகோதரர் அங்க சகோதரர் அப்போஸ்தல் பவுலா இருந்தா சரி, ரெசுலா இருந்தா சரி அங்க சொல்லு. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இல்ல? ஏன்னா இதன்படி கேட்டு இதன்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் அவங்க வாயிலே கண்டிப்பா சொல்வாங்க அது எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஒருவேளை தவறிட்டாங்க, மீறிட்டாங்க, உதாசீனப்பட்டுட்டாங்க, கவனிக்கல, அறியாம போயிட்டு மேற மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட கண்டிப்பா அவங்க வாயிலேயே சொல்வாங்க இது எவ்வளவு பெரிய தப்புன்னு, அது நம்ம கண் கூட அங்க தெரியற விஷயம். அப்ப இத திருமணம் ஆகாதவங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஒருவேளை அந்த மாதிரி சகோதர சகோதரிகள் இருந்தா நாம கூட அன்புல அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் உணர்த்துவது நம்முடைய கடமை இருக்குது. நீங்க அந்த நியூ கிரியேஷன் அந்த பாயிண்ட்ஸ் பாருங்க. ஏன்னா இது பிரதர் பேசும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் அவ்வளவு முக்கியமா வச்சு பேசுற, சாதாரண விஷயம் இல்ல, தேவன்கிட்ட உடன்படிக்கை செய்யுது, செஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே நிறைவேற்றுவது இன்னும் சாதாரணமான விஷயம் இல்ல. இது எவ்வளவு பிரச்சனைகள் வரும், சாத்தோனி வஞ்சனைகள் என்ன, அவனுடைய கன்னிகைகள் எவ்வளவு, அந்த கன்னிகைகள் என்ன மாதிரி விதத்துல வரும், அந்த அந்த கன்னிகைகள் விஷயத்துல இந்த மேரேஜ்ல கூட எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அப்ப எல்லா புது சிஷ்டிகளும் இதுக்கு தப்பிக்கணும், அதே சமயத்துல ஒரு சாதகமான ஒரு ஏற்பாடுக்குள்ள அவங்க தங்களை இணைத்துக் கொள்ளணும், அதன் மூலம் ஆவிக்குரிய வகையில பிரயோஜனம் முடியும். அதுதான் அவருடைய அங்க சிந்தை, அதுதான் அங்க சொல்றார். அப்போ இது வந்துட்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. கர்த்தருக்குள் இருக்கிறவங்கள ஒரு புது சிஷ்டி இன்னொரு புது சிஷ்டியை கல்யாணம் பண்ணணும், வேற யாரையும் பண்ணுவது அங்க ஏற்புடையது அல்ல, அது ரொம்ப மிக ஆபத்தா முடியும் பார்க்கிறோம். அப்ப இது சொல்லும் போது பிரதர் சொல்றார் இந்த விவாக ஒப்பந்தமே ரொம்ப முக்கியம், அதுவும் ஒரு புது சிருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒப்பந்தம் குறிச்ச காரியம் நல்லா சிந்திக்கணும். ஒரு புது சிருஷ்டி திருமணம் பண்ண முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்தே ஆகும். ஆனா என்ன சொல்றாருன்னா நல்லா படிச்சவங்க நிறைய பேரு இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. சொல்ற சில நல்ல பெற்றோர்கள் அவங்க ஆடு மாடு வாங்கும் போது எவ்வளவு கேர்ஃபுல்லா வாங்குவாங்க, அவங்க வண்டி வாங்கும் போது எவ்வளவு கேர்ஃபுல்லா வாங்குவாங்க இல்லைங்களா. அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த முக்கியத்துவம் கூட தங்களுடைய பையனுக்கோ பெண்ணுக்கோ வேதத்தின்படி திருமணம் செய்து வைக்கிற விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல சொல்றாரு. பாருங்க அந்த விஷயத்துக்கு அவங்க அவ்வளவு கன்சிடரேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த விஷயத்துல கேஷுவல் ஆயிடும், டேக் இட் ஃபார் கிராண்டட், தேவன் நடத்திடுவார், அது எல்லாம் அப்படித்தான், கல்யாணமான சரியாயிடும். இந்த மாதிரி சும்மா ஒரு ஒரு உலகத்தின் ஞானம் கொடுக்குற ஒரு சஜஷன் ஒரு ஆலோசனை எடுத்துடுறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க சொல்றாரு மேரேஜ் என்னமோ லாட்டரி மாதிரி நினைக்கிறாங்க சிலர், அப்படின்னா ஒரு சுயலாபத்துக்காக பண்றது, ஏதோ வர்றது வரட்டும், வரவங்க வரட்டும், அவ்வளவுதான், நமக்கு நல்லா இருந்தா சரி. ஆனா அப்படி எல்லாம் இல்ல, புது சிஷ்டி அவங்க மேரேஜ் அந்த விவாக உடன்படிக்க சொல்ல போறாரு. பிரதர் எப்படி சொல்றாருன்னா பூமியில நீங்க பண்ற ஒப்பந்தத்துல இதை விட முக்கியமான ஒப்பந்தம் வேற எதுவுமே இல்ல சொல்றாரு. ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் கான்சன்ட்ரேஷன், ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்யக்கூடிய அந்த பொருத்தனைய நீங்க நிறைவேற்ற முடியுமா முடியாதா இது நிர்ணயம் பண்ணும் உங்களுக்கு. நீங்க எப்படிப்பட்ட விவாகத்துக்குள்ள போயிடுங்க, அதாவது சத்தியத்துக்குள்ள வந்து புது சிருஷ்டி ஆகி அதற்கப்புறம் விவாகம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த ஒரு விஷயங்கள் அங்க சொல்ற இது உங்களுக்கு டிசைட் பண்ணும், இது ரொம்ப முக்கியமா இருக்கும். தேவனுடைய அறிவுரைகளின்படி நடந்துட்டா ரொம்ப ஆசீர்வாதம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, நீங்க ஒரு கண்ணியில நீங்க மாட்டிருவீங்க. அதுதான் அவர் அங்க சொல்லுது நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த சில கட்டளைகள் அது கட்டளைகளா இல்ல ஆலோசனைகளா இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும். இப்ப பாருங்க உதாரணமா சாதாரண உலகத்தின் மனுஷனுக்கு அவங்க வந்து கல்யாணத்துல எவ்வளவு விஷயங்கள் கவனிக்க வேணுங்கிறது விஷயங்கள் இருக்குது. இப்ப வந்து இன்னைக்கு சயின்டிபிக்கா சொல்லிட்டாங்க இல்லைங்களா, என்ன சொல்லிட்டாங்க, சாதாரண ஒரு ஆணோ சாதாரண ஒரு பெண்ணோ திருமண பந்தத்துல இணைஞ்சா கூட ஒரு சில கட்டளைகளை அவங்க உட்படணும். என்ன சில கட்டளைகள் அப்படின்னா நெருங்கின உறவுகளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேரேஜ் பண்ண வேணாம் சொல்றாங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த நெருங்கின ரத்தம்ங்கிறதுனால அது குழந்தைகளுடைய மூளை பாதிக்கும், இன்டென்சிஃபை பண்ணிடும், அது அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, மென்டலி அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க, இல்லாட்டி பிசிக்கலா ஏதாவது அவங்களுக்கு கஷ்டம் வந்துடும். சோ பிறக்க போற சந்ததி நல்லா இருக்காது, ரொம்ப கஷ்டம், அது அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு அது ரொம்ப கிளியர். ஆனா ஒருவேளை நம்ம யாருக்காவது கேள்வி வரல இல்ல பிரதர், அப்ப ஆதாம் விஷயத்துல என்ன பாக்குறோம், ஆவியல் விஷயத்துல காயனு இவங்க ஆதாமுடைய பசங்க பிள்ளைகள்லாம் யாருக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டாங்க? ரொம்ப க்ளோஸ் இல்ல, க்ளோஸ் சகோதரன் சகோதரத்திலயும் மேரேஜ் பண்ணாங்க, பட் அந்த சூழ்நிலையே வேற. ஏன் அப்போ அது இல்ல அப்படின்னா, ஏன் இப்ப இருக்குது அப்படின்னா, விஷயம் இருக்கு. அவங்க பரிபூர்ணத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க இல்லைங்களா, பரிபூர்ணத்துக்கு வெரி க்ளோஸ் அவங்க. இன்னைக்கு நாம பரிபூர்ணத்துக்கு எந்த அளவுக்கு தூரமோ அந்த அளவுக்கு தூரம் இருக்கு. இப்ப நம்ம அந்த உத்தரவாதம் நம்ம அங்க கொடுக்க முடியாது. சோ இப்போ இந்த காலத்துல ஒருத்தர் சாதாரணமா கல்யாணம் பண்றா, இந்த விஷயங்கள் கன்சிடர் பண்ணியாகும். நெருங்கின சொந்தத்துக்குள்ள பண்ண வேண்டாம். சமீபத்துல நம்ம பிரதேசத்துல ஒருத்தங்க அப்படி பண்ணிட்டாங்க, குழந்தைக்கு ரொம்ப பிரச்சனை. அவங்க வருத்தத்துல ஒரு மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது அந்த மூத்த சகோதரர் கொடுத்த சஜஷன், அப்படி பண்ணிட்டாங்க பிரதர், அது ரொம்ப தப்பு, நமக்கு பாருங்க அப்படியே பிராக்டிக்கலா இருக்குது, அது கண்டிப்பா நீ தவிர்க்க முடியாது. குழந்தைகளுக்கு சில கஷ்டங்கள், இது ரொம்ப முக்கியம். இது ஒருவேளை அந்த வரக்கூடிய சந்ததியின் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை பொறுப்புகளை கூட உணர்த்துது. ஒருவேளை இங்க அறியாம ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு பிறக்கக்கூடிய குழந்தை அப்படியெல்லாம் பிறந்தா, நீங்க தான் உங்க கடமை செய்ய தவறிட்டீங்க, நீங்க தான் ஒரு வாழ்க்கைய பாதிச்சுட்டீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. இது சாதாரண உலகத்தான் மனுஷனுக்கு இருக்குது, ஆனா அவங்க இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, அவங்க ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க சரிங்களா. இந்த விஷயங்கள் உலகத்தின் மனுஷனுக்கு கூட மாத்திரம் இல்ல, இது நியூ கிரியேச்சருக்கு இதே தான். நெருங்கின உறவா நம்ம கூட யோசிக்கணும், ஏன்னா மாம்சத்தின்படி பிறக்கக்கூடிய சந்ததிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அது புது சிஷ்டிகளும் கன்சிடர் பண்ணும். சோ ஒருவேளை புது சிஷ்டிக்கு இந்த விதத்துல ஒரு சாதகமான ஒரு ஏற்ற துணை கிடைச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா அது மாத்திரம் பார்த்தா புது சிஷ்டி இன்னொரு பாயிண்ட் கூட வெயிட் பண்ணும் நிதானிச்சுப்பாங்க. என்னன்னா, அவங்க மாம்சத்தின்படி கரெக்டா மாத்திரம் இருந்தா பார்த்தாது, ஆவியின்படி கூட கரெக்டா இருக்கிறாங்களா, மேட்சிங்கா இருக்கிறாங்களா, அதை அவங்க யோசிச்சு பார்க்கணும். ஆவியின்படி எப்படி கரெக்டா இருக்கிறாங்க நம்ம பார்க்க முடியும், அவங்க கூட ஒரு புது சிருஷ்டியா, அது அவங்க கண்டிப்பா சிந்திக்கணும். அதன்படி தான் அவங்க அங்க மேரேஜ் பண்ணணும், இல்லாட்டி அது கூட டேஞ்சர். அப்ப பிசிக்கலா மாத்திரம் நம்ம பார்த்தா பார்த்தாது, ஸ்பிரிச்சுவலா இன்னைக்கு புது சிருஷ்டிகள் இந்த விஷயங்கள அவங்க நிதானிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. அப்ப பிரதர் இங்கதான் பேசுறாரு பிராக்டிக்கலா, இதே ஒரு வேலை நம்ம அப்ளை பண்ணோம்னா, அப்போ ஏற்ற துணை புது சிருஷ்டிகளுக்குள்ள புது சிருஷ்டிக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுமே, ரொம்ப கஷ்டமாயிடுமே. என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமாம், கஷ்டம்தான், ரொம்ப ரேர் தான். ஆனால் இதுக்கு நம்ம எதுவுமே சஜஷன் சொல்ல பிரதர், ஆனா கண்டிப்பா இந்த ட்ரூத் தெரிஞ்சிட்டவங்க அப்படித்தான் செய்யறக்கு முயற்சி பண்ணுவாங்க, அவங்க வேறபடி செய்யறக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படின்னா அந்த கஷ்டம் இருக்கும், அதையா தேவன் வழி நடத்துறதுக்கு எவ்வளவோ வல்லமை அவர்கிட்ட இருக்குது, அது தேவன் பாத்துக்குவார். ஆனா கஷ்டம் இருக்கும், ரொம்ப சர்க்கிள் ரொம்ப லிமிட் ஆயிடும், பொண்ணு தேடுற சர்க்கிள் ரொம்ப லிமிட் ஆயிடும், அப்புறம் மாப்பிள்ள தேடுற சர்க்கிள் ரொம்ப லிமிட் ஆயிடும். எல்லாம் எங்கதான் கர்த்தருக்குள் மாத்திரம் தான் நீங்க பாக்கணும் போது அந்த சின்ன சர்க்கிள்குள்ள தான் நம்ம இருப்போம். நினைச்சு பாருங்க, புது சிஷ்டி ரொம்ப சின்னது, அது கூட அந்த ஏற்ற சிந்தையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் ரொம்ப ரொம்ப சின்னது, அதுக்குள்ளதான் உங்களுக்கு துணை நீங்க எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு போது ஆப்ஷன் ரொம்ப கம்மிதான். ஆனா இதுதான் அந்த தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்கிற ஒரு சாதகமான நிலை, ஒரு புது சிருஷ்டி. அந்த தெளிந்த புத்தியில வழிநடத்தப்படுகிறவர்கள் இதை மீற மாட்டாங்க எந்த சூழ்நிலையா இருந்தாச்சு. அதுதான் அங்க நம்ம அங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தையில இருக்கிறவங்க இதைய அந்த ஒரு முக்கியமான கோணத்துல அதை அவங்க பார்த்து புரிஞ்சு கொள்வது அந்த விஷயம். ஆனா இந்த அந்த மாதிரி முடிவுகள் இருக்கிறதுல வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நிறைய இடரல்கள் கூட அங்க இருக்குது நம்ம பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், இந்த மாம்சம் சில சமயங்கள்ல நல்லா சாக்கு போக்கு சொல்லும். எதுக்கு அப்படின்னா, அந்த புது சிந்தைக்கு இல்ல அதெல்லாம் பார்க்கலாம், இல்ல இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல இது தேவன் வந்துட்டு ஏற்றுக்கொள்வார், இது நியாயம் தானே, இந்த கோணத்துல பார்த்தா இது சரிதானே, அப்படி இல்லாம இருக்க முடியும். இந்த மாதிரி சில சஜஷன் நல்ல கலர் கலரா இந்த மாம்சம் வந்துட்டு அந்த ஆவியின் சிந்தைக்கு கொடுக்கும். ஆனா நம்ம கிளியர், ஆவி மாம்சத்தை விட விலமுள்ளதா இருக்க வேணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாம்சத்தின்ல மாம்சத்துல தோன்றக்கூடிய விஷயங்களை ஆவி மேற்கொள்ளணும், கண்டிப்பா இந்த விஷயங்கள் கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த மாம்சத்துக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கு, அழிக்க முடியாத விருப்பு வெறுப்புகள். எந்த விஷயத்திலேனா விவாக விஷயத்துல ரொம்ப ஹையஸ்டா இருக்கும் இல்லைங்களா, நல்லா ஒரு மாதிரியான சஜஷன்லாம் அங்க வரும். தங்களுடைய மனசுக்கு ஏற்றவங்க, தாங்கள் சரின்னு பற்றவங்க, தாங்க நினைக்கிற மாதிரி ஒரு துணை எப்படியோ கிடைச்சிருச்சுன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ஸ் எல்லாம் பேக்ல போய் நிற்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பழைய மனுஷன் கூட நிறைய சஜஷன் கொடுப்பார். ஆனா நாம் எந்த ஞானத்துல முடிவெடுக்கணும் பிரதர் அருமையா சொல்றார், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இருக்குது, அந்த ஞானத்துல தான் நீங்க முடிவெடுக்கணும் புது சிருஷ்டிகள். அப்ப நீங்க உலகத்தின்படி இருக்கிற ஞானத்துல நீங்க முடிவெடுக்கக்கூடாது, அந்த ஞானம்க்கு இந்த விஷயம் எல்லாம் புரியாது, இது முக்கியமாகவும் தோணாது. ஆனா நீங்க அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தின்படி நீங்க இந்த முடிவுகள் எடுக்கணும். அப்ப கர்த்தருக்குள் தான் அந்த திருமணம் என்று சொல்லும் போது இது இன்னும் ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். இது பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. கர்த்தருக்குள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஜஸ்ட் போய் ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ் பண்ணிட்டு அவரு கூட கர்த்தருக்குள் தான் சொல்லக்கூடாது. சரிங்க, அப்படியெல்லாம் கூட தப்பு நடந்துரு சொல்றாரு. உலகத்தானா, உலகத்தானோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நாமியல் கிறிஸ்டினா, நாமியல் கிறிஸ்டினோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நீங்க ஒரு புது சிருஷ்டியா, உங்கள் போலவே தேவன் சித்தம் உணர்ந்து தேவன்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டியா இருக்கிற இன்னொருத்தர் தான் நீங்க கல்யாணம் பண்ணுவோம். புது சிருஷ்டி ஒரு நாமியல் கிறிஸ்டியன் கல்யாணம் பண்ணுவோம். உலகத்தான் வேணாம். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு எவ்வளவு பெரிய அட்வைஸ் அங்க. அப்போ கர்த்தருக்குள்ள இருக்கிறனால தான் அப்படின்னு சொன்னா அது இன்னும் ஆழமா போய் பார்க்கணும். இந்த லெவல்ல போய் நம்ம அங்க பார்க்கணும். அவங்க கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அங்கமா, அதையும் நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அது மாத்திரம் பத்தாது. ஸ்திரீயா இருந்தா ஸ்திரீ பார்க்கணும். நாம் தேர்ந்தெடுத்திருக்க அந்த மனவாளனே, உண்மையிலேயே நான் தலை தூக்கி பார்த்து அவருக்கு உட்பட்டு நடக்கிற மாதிரி ஒரு தலையாக இருக்கிறாரா, அந்த குவாலிபிகேஷன் எல்லாம் அவருக்கு இருக்கிறா, ஒரு ஸ்திரீ சிந்திக்கணும். அதே போல் ஒரு ஆண் சிந்திக்கும் போது, நான் தேர்ந்தெடுத்துக்கிற அந்த துணை உண்மையிலேயே எனக்கு லைஃப் முழுக்க துணையா இருப்பாங்களா, எல்லா விஷயத்திலையும், அன்புல, சாந்தத்துல, அமைதியில, தேவனுடைய வேலையில, இந்த இந்த பார்ட்டு அந்த ஆண் சிந்திக்கணும். அதே மாதிரி பெண் வந்துட்டு அவங்களுடைய பார்ட்ல அவங்க இந்த காரியங்களை வந்துட்டு அங்க சிந்திக்கணும். நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இது எல்லாமே புது சிருஷ்டிகள் கர்த்தருக்குள்ள அந்த விவாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்துட்டு அவங்க கண்டிப்பா அவங்க கவனிக்கவே வேண்டும். அதான் முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் ஏன் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாருங்க, உலகத்தான் ஏன் இதெல்லாம் கன்சிடர் பண்றது இல்லைன்னா, அவங்களுக்கு மேரேஜ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இசைந்த துணை கிடைச்சாங்கன்னா சந்தோஷம், இல்லாட்டி ஆளை மாத்திடுவாங்க. ரொம்ப சிம்பிளா கோர்ட்ல போயிட்டு விவாகரத்து, டைவோர்ஸ், சிம்பிளா முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு விவாகம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உலகத்தான். ஆனா புது சிருஷ்டிக்கு அப்படி இல்லை. புது சிருஷ்டி அவங்க வாழ்க்கையில் செய்யற அந்த கல்யாணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? கர்த்தருக்கும் சபைக்கும் ஏற்பட்ட உறவு மாதிரி. அந்த உறவு பிரிஞ்சு போகுமா? அடிக்கடி மாறுமா? என்ன என்ன பாயிண்ட் இருக்கிறாரு பாரு, அடிக்கடி மாறுமா அந்த உறவு இல்லைங்களா? கர்த்தருக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு அடிக்கடி மாறுமா? இல்ல, ஒன்ஸ் ஜாயின் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான், அதுக்கு மேல வேற சிந்தியே இல்லை. அந்த ஒரு நிலத்தான் இவங்க தங்க வாழ்க்கையில் செய்யறாங்க புது சிருஷ்டிகள். அப்ப இவங்க செய்யற சாதாரண மேரேஜ் கூட நினைச்சா மாற்றிக்கொள்கிற விஷயம் கிடையாது. அப்போ எவ்வளவு சீரியஸா அவங்க அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணும், இந்த பாயிண்ட் வச்சு பாருங்க, அப்ப புரியும் இந்த மேரேஜ் எவ்வளவு சீரியஸான விஷயம். ஏன் இவ்வளவு பாயிண்ட்ஸ் அங்க பிரதர் பேசணும், ஏன் வசனத்துல அவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு. அது ஒரு புது சிருஷ்டிக்கு இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை, இவங்க டக்குன்னு மாற்றிக்க முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாம போது. அப்போ அந்த செய்து கொள்கிற அந்த ஒரு விவாகமே மரண பரியந்தம் அவங்களுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப சீரியஸா இந்த காரியங்கள கர்த்தருடைய சிந்தையில இருந்துட்டு அங்க பார்க்கணும். அங்க பார்க்கிறோம், அப்ப இவங்க தங்களுடைய முழு சிந்தை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காங்க, தேவன் சித்தத்தையே ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லும் போது இந்த விஷயத்துல அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான கேள்விகள் முன்னாடி இருக்கும். ஒரு திருமணம் ஆகாத ஒரு புது சிருஷ்டிக்கு என்னன்னா, முதல் கேள்வி, நான் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, தேவனுடைய சித்தம் என்ன, ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய சித்தம் இப்ப இல்ல, இவங்க சித்தம் தான் என்னாயிடுச்சு, மறுச்சு போயிட்டு யாருடைய சித்தத்தை இவங்க எடுத்துட்டாங்க, தேவன் சித்தத்தை எடுத்துட்டாங்க. இப்ப இவங்க லைஃப்ல ஒரு முடிவு எடுக்கணும்னா இவங்க யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? தேவன் கிட்டதான் அது கேட்கணும். அப்ப இவங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய இந்த விஷயம் அங்க இருக்கு. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, மேரேஜ் விஷயம்னு நீங்க சிம்பிளா போய் முடிவெடுக்க முடியாது. நீங்க கான்சன்ட்ரேட்னா ஆல்ரெடி நீங்க உங்க சித்தம் தேவன் கிட்ட கொடுத்தாச்சு, அவர் சித்தம் எடுத்தாச்சு, மேரேஜ் ரொம்ப சந்தோஷம், அந்த மேரேஜ்ல தேவனுடைய சித்தம் என்ன, அதுதான் ரைட் ஆட்டிடியூட் புது சிருஷ்டிக்கு. அப்போ நான் திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, இது தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கு, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இருக்குது. அவங்க தேவன் கிட்டதுக்கு பதில் கேட்டு வாங்கிக்கணும். செகண்ட் க்வெஸ்சன், ஓகே நான் திருமணம் பண்றேன்னா எனக்கு ஏற்ற துணை யார், இவங்களா அவங்களா, யார் எனக்கு ஏற்ற துணை, நான் யாரை வந்துட்டு துணையா ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த விஷயத்துல கூட டிசைட் இவங்க சொந்தமா பண்ண முடியாது, ஏன்னா இவங்களுக்கு சித்தம் இல்லவே இல்லை. யாருடைய சித்தம் தாருக்கு, தேவனுடைய சித்தம் தாரு. அப்ப நம்மளுடைய சித்தம் எல்லாம் தேவன்கிட்ட ஒப்பு குடிச்சிருப்போம் சொல்லும் போது தேவன் பாப்பார் ஏற்ற சமயத்துல, ஓகே இந்த புது சிருஷ்டிக்கு இப்ப ஏற்ற துணை நாம தரணும், அந்த துணைக்கு இங்க பாப்பாரு இவங்க தான் கரெக்ட் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் அவரே தேவனே பிக்ஸ் பண்ணுவார். அந்த சமயத்துல நம்ம போயிட்டாங்க சுய சித்தத்தின் படி அங்க செஞ்சுட்டு இருக்க கூட, அதுதான் இங்க விஷயம் சொல்ற. அப்ப இந்த ரெண்டு கேள்விக்கு நம்ம எப்படித்தான் முடிவு கண்டுபிடிக்க, நம்மளுடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்மனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உரிய அந்த அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நம்ம செய்துக்கலாமா வேண்டாமா, நமக்கு என்ன அந்த மனசாட்சி சொல்லுது, அது நம்ம கூறுமான அளவுக்கும் எந்த அளவுக்கு நியாயமா ஒரு முடிவு எடுக்கணுமோ முடிவு எடுக்க வேண்டியது அவசியம் தான். நாம் எடுக்கணும், நான் யாரை பண்ணட்டும், திருமணம் யாரை சேர்த்துக் கொள்ளட்டும் அப்படிங்கும் போது அது கூட அவங்க நியாயமா அவங்க மனசுல பரிசுத்தாவி வழிநடத்துறத முடிவுகள் எடுக்கணும். அதை எடுத்துட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ண, நெக்ஸ்ட் இந்த முடிவை தேவன் கிட்ட வைக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும், நான் எடுத்தது சரியான முடிவா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல தேவனுடைய ப்ராவிடன்ஸ், இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அவருடைய வழிநடத்தல் பின்ன தெரியும். நீங்க எடுத்தது சாதகமான முடிவுனா அது சாதகம் அங்கீகரிக்கிற மாதிரி சில எவிடன்சஸ் தேவன் கொடுப்பார். லைஃப்ல சில அனுகூலமான சாதகமான காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கும், உங்களுக்கு ஒரு உணர்த்துதல் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க கர்த்தருக்கு காத்துருங்க. அந்த விஷயத்துல சொல்றாரு, வினோதமான அனுபவம் சும்மா எடுத்தோம் கழுத்தோங்கிற விஷயம் இல்ல. ஒரு முடிவு நம்ம எடுத்துட்டு அது தேவன் அங்கீகரிக்கிறாரா இல்லையா கர்த்தருக்காக காத்திருக்கணும். அவர் வழி நடத்துவார், அதை நாம் உணர்வோம், உணர்ந்துட்டு அதன்படி செய்வோம். என்ன பியூட்டிஃபுல் நினைச்சு பாருங்க, இந்த பூமியில புது சிருஷ்டிகளுக்கு அவங்க திருமண விஷயத்துல இப்படி ஒரு அனுபவமா கண்டிப்பா கொடுக்கிறார் தேவன், கண்டிப்பா கிடைக்கும். அது எவிடன்ஸ் மறுக்கவே முடியாது. இது ஏற்றதா இல்லையா, நான் இப்படி பண்ணட்டுமா பண்ண வேணாமா, அந்த அனுகூலமான வழிநடத்தல் கண்டிப்பா இருக்கும். அப்ப பாருங்க, இந்த விஷயத்துல நம்ம ஏற்கனவே சொன்னா இந்த முடிவு எடுக்கிற விஷயத்துல சட்டு பூட்டு நல்லா எடுக்கவே முடியாது. சொன்னோம் எல்லா பெயின்ஸ் வெயிட் பண்ணி அதை தேவன் கரத்துல கொடுத்து ரொம்ப தாழ்மையா எல்லா விஷயங்களையும் ஆலோசிச்சு பார்த்து வழிநடத்தல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துதான் அவங்க அங்க ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த விஷயத்துல அவங்க அந்த ரெண்டு கேள்விக்குமே தேவன் கிட்ட தங்கள் முடிவுகளை ஒப்பு கொடுத்து காத்திருந்து தேவன் என்ன விதத்துல வழி நடத்துறாரு, என்ன மாதிரி சாதகமா தோணும். ஒருவேளை நாம் நினைச்சது சரினா ரொம்ப சந்தோஷம், இல்ல ஒருவேளை நாம் நினைச்சது சரியில்லைன்னா அதை கூட தேவன் உணர்த்திடுவார். நமக்கு கிளியரா கிளியரா நம்ம மனசுக்கு அது சரின்னு போடுற அளவுக்கு தேவன் உணர்த்துவார். அதெல்லாம் மாற்றமே இல்லை. இல்லப்பா நீங்க நினைச்சது தப்பு, நீங்க இப்படி போறதுதான் என்னுடைய சுத்தம், அது ரொம்ப கிளியாரிட்டியா தேவன் கொடுப்பார். சோ அந்த டைம் வரைக்கும் அவங்க வேற எந்த பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா தங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்ளவும் அவங்க தயங்கப்படும். சோ இதெல்லாமே இந்த விவாக விஷயத்துல அந்த புதிய சிருஷ்டிகளுக்கு அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த புது சிருஷ்டிகள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்க நல்லா மனசுல பதில் அருமையா சொல்றாரு. இவங்க முதல்ல ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும், அது என்னன்னா அவங்க புது சிருஷ்டிகள்ங்கிறது அவங்க மறந்துடவே கூடாது. இந்த விஷயத்துல அருமையா சொல்ற அந்த வார்த்தை இது பாருங்க, தே கீப் கண்டினியூலி இன் மைண்ட், தொடர்ந்து அவங்களுடைய சிந்தையில அவங்க எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, தி ஃபேக்ட் தட் தே ஆர் நியூ கிரீச்சர்ஸ், அவங்க புதோ சிருஷ்டிகளுக்கு அந்த உண்மையா எப்பயுமே அவங்களுடைய இதயத்துல தாங்கி இருக்கணும். அப்ப புதோ சிருஷ்டிகள்னு சொல்லும் போதே நாட் லிவிங் ஆஸ் தி வேர்ல்ட், உலகத்தான் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது புது சிருஷ்டிகள். அது மாத்திரமல்ல சிம்பிளி டு என்ஜாய் தி பிரசன்ட் லைஃப், உலகத்தின் ஜனங்கள் சும்மா இந்த உலகம் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுபவிக்கிற மாதிரி நம்ம வாழ முடியாது. சோ நம்ம புது சிருஷ்டிகள் ஞாபகம் வைக்கணும், புது சிருஷ்டிகள் எப்படி இருப்பாங்க, உலகத்தின் மாதிரி ஜனங்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, உலகத்தின் ஜனங்கள் உலகத்தை அனுபவிக்கிற மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க. அப்புறம் சிம்பிளி டு ரியர் ஃபேமிலிஸ் அக்கார்டிங் டு தி ஃபிளஷ், உலகத்தின் ஜனங்களுக்கு இருக்கிற நோக்கம் எல்லாம் என்னன்னா ஒரு வேலையை எடுக்க வேண்டியது, ஒரு சொந்த குடும்பம் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியது, அந்த சொந்த குடும்பத்தை பராமரிக்கணும், அதற்குரிய கடமைகள், இதுவே தான் அந்த புது சிருஷ்டி. பட் அவர் புது சிருஷ்டிக்கு அப்படி சிந்திக்க மாட்டார், அவருக்கு தேவன் சித்தம் வேற விதமா இருந்துச்சுன்னா அது கூட அவர் சிந்திக்கணும். சோ இந்த விஷயம் எல்லாம் அங்க ரொம்ப பார்க்கணும், ஏன்னா உலகத்தான் இதெல்லாம் செய்வாரு பாருங்க. பட் தட் their highest aim, அவங்களுடைய உயர்ந்த பட்ச குறிக்கோள் என்ன, அப்செக்ட் நோக்கம் என்ன, endeavor முயற்சி என்னன்னா, should be to walk after the spirit and to follow the directions of the Lord in all matters temporal as well as spiritual. அவங்க ஆவிக்குரிய சிந்தை பார்க்கணும், கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன திருமணம் பண்ணிருக்கிறார் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கொள்றதுல அவங்க அங்க முயற்சி சொல்றோம். They should always have in view the fact that they are consecrated to the Lord, dead with Christ as respect this world. அவங்க கண்டினியூஸா மனசுல வைக்கணும், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாமோ கிறிஸ்துவோடு கூட மரித்த ஜனங்களே, நாம தேவன்கிட்ட நம்ம முழுவதையும் அர்ப்பணிச்ச ஜனங்களே, இந்த வார்த்தைகள் தங்களுடைய இருதயத்துல அவங்க எப்படி வந்திருக்கணும், அந்த their chief aim and object henceforth should be to use the present life and earthly vessels as sacrifice in the wisest possible way. சோ இவங்களுடைய முயற்சிகள் என்னவா இருக்கணும்னா, இந்த பூமியில அவங்க இருக்கிற அந்த கடைசி நாட்கள் வரைக்குமே இந்த உலகத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஜீவனை தாங்கள் செய்துட்டு அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்காக அவங்க அதை பலி செலுத்தணும். இதுதான் இவங்களுடைய அந்த ஹையஸ்ட் மோட்டிவா அங்க இருக்கும், அந்த உயர்ந்த பட்ச நோக்கமாக அங்க இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த தேவன்கிட்ட செய்த பொருத்தனைய அவங்க விவாகம் செய்தோ அல்லது சித்தத்தின்படி செய்யாமலோ நிறைவேற்றுவதற்கு அங்க உதவியா இருக்கும். ஆனா செய்தாலும் செய்யாவிட்டாலும் ரெண்டும் நன்மைதான். ஆனா அந்த செய்தாலும் செய்யாவிட்டாலும்ங்கிறது கர்த்தருடைய வசனத்தின்படி அவருடைய ஆவின் ஊனத்துதலின்படி, பரிசுத்தாவின் வழி நடத்துதலின்படி அங்கு நடக்கும். செய்தாலும் செய்யாவிட்டாலும், சோ செய்தாலும் செய்யாவிட்டாலும் தேவனுடைய வசனத்தின்படி இது நடக்கல அப்படின்னா ரெண்டுமே டேஞ்சர் தான், ரொம்ப கஷ்டமா போயிடும், ரொம்ப பிரச்சனையா போயிடும். அப்போ இந்த காரியங்கள் அங்க நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளே, நம்ம அடைய போகிற அந்த மகிமைக்கு இந்த சரீரத்தை பலியாக கொடுக்கறதுக்கு இந்த ஆலோசனைகள் எல்லாமே அங்க நியாயமாக இருக்கும். செய்தாலும் அங்க பலி இருக்கு, செய்யாவிட்டாலும் அங்க பலி இருக்கு, ரெண்டிலையுமே பலி இருக்கு. வேறு வேறு விதமான பலிகள், ரெண்டுமே அனுகூலமான காரியங்கள் தான் தேவனுடைய பார்வையில். ஆனா அது கர்த்தருடைய வழிநடத்தின்படி நடக்கும். சப்ப புதோ சிருஷ்டிகளுக்கு அந்த விவாகத்துல இருக்கக்கூடிய உரிமைகளே, சிலாக்கியங்களே, கடமைகள் பார்க்கும் போது நிறைய கோணங்கள்ல பிரதர் அங்க பேசினார். கடைசி பார்ட் முக்கியமா அதை விவாகத்துக்குள்ள நுழையாத சகோதர சகோதரிகளுக்கு அங்க சொல்லியிருக்கிறார். விசேஷமா அதுல ஒரே ஒரு பாயிண்ட் விவாகம் செய்தவங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அது கூட கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். கண்டிப்பா அந்த கடைசி நாட்கள்ல இனி வரும் காலம் குறுகினதா இருக்கப்படியால், செய்திருந்தாலும் செய்யாட்டாலும் எப்படி இருந்தா அங்க அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும்ங்கிற பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது நம்முடைய கருத்துல நம்ம கொண்டு நம்ம தியானிச்சு நம்முடைய வாழ்க்கையில அதை அப்ளை பண்றதுக்கு கூடுமான வரையிலும் நம்ம அங்க கிறிஸ்துவுக்குள்ள அங்க முயற்சி செய்யணும். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளை, இதோடு நாம இந்த பாடத்தை நம்ம முடிக்கிறோம். 12 பாடம் முடிவுக்கு வருது. தேவனுடைய கிருபை நம்ம ஓடு கொடுத்து மீண்டும் இதே ஒரு பாடத்தை நம்ம வழிநடத்தும் பட்சத்துல நம்ம அடுத்த கிளாஸ் ரிவிஷன் பார்த்துட்டு அதற்கப்புறம் 13 பாடத்திற்குள் கலந்து செல்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.